அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பிபிசி உலக சேவையின் தமிழோசை. அக்டோபர் மாதம் 20 வியாழக்கிழமை இந்த நிகழ்ச்சியை தூத்து வழங்குவது தங்கவேல். இன்றைய தமிழோசையில் முதல் செய்திருக்கே, பின்னர் தொடர்பு செய்திருங்கத்தில், தமிழக முதல்வரின் உடல்நிலை குறித்து சமூக ஊடகங்களில் வதந்தி பரப்பியதாக இதுவரை 8 கைது செய்யப்பட்டுள்ள நிலையில், இந்த நடவடிக்கை முறையானதா என்பது குறித்த ஓர் ஆய்வு.
முதல்வருடைய உடல்நிலை என்னவா இருக்கு, அவங்க வந்து ஆழ்கின்ற தகுதியுடன் இருக்கிறார்களா, கவர்னருக்கு ஆலோசனை சொன்னாங்களா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய சூழ்நிலை மக்களுக்கு இருக்கு. தெரிவிக்க வேண்டிய கடமை வந்து அரசாங்கத்துக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன்.
நீதிமன்றத்தின் சுதந்திரமான செயல்பாடுகளில் தலையீடுகளை நிறுத்தக்கோரி இலங்கை வடமாகாண வழக்கறிஞர்கள் போராட்டம்.
நீதிபதிகளை பற்றி அவதூறான செய்திகள் பரப்பப்பட்டிருக்கின்றன. இது போன்ற இணையதளங்களின் செயற்பாடுகளை இங்கு நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியும் கணிப்பில் ஈடுபட்டிருக்கின்றோம்.
உள்ளிட்ட செய்திகளை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் அறவாழி இளம்பரதி மற்றும் விஷ்ணுபிரியா.
ஈராக்கில் ஐஎஸ் தீவிரவாதிகளுக்கு எதிரான பெரிய தாக்குதல் நடவடிக்கைகள் நடந்து வரும் நிலையில், முசுல் அருகே உள்ள நகர் ஒன்றை ஈராக் சிறப்பு படையினர் கைப்பற்றியுள்ளனர். தாக்குதல்களுக்கு பயன்படுத்தப்படும் ஹெலிகாப்டர்களின் ஆதரவோடு இந்த சிறப்பு படையினர் பார்டெல்லா நகரை குறிவைத்து தாக்குதல் ஒன்றை நடத்தியிருந்தனர். அதற்கு சற்று மேலும் வடக்கே ஈராக் ராணுவத்தின் துணையுடன் குர்திஷ் போராளிகளும் நிலப்பரப்பை கைப்பற்றியுள்ளனர்.
சிரியாவின் நெலப்போ நகரில் தற்போது வான் தாக்குதல்கள் இடைநிறுத்தி வைக்கப்பட்டிருப்பது நீட்டிக்கப்படும் என ரஷ்யா உறுதியளித்துள்ளதாக ஐநா தெரிவித்துள்ளது. இதன் மூலம் வெள்ளிக்கிழமையன்று அங்கு மருத்துவ சிகிச்சை தேவைப்படும் பல நூற்றுக்கணக்கான மக்களில் முதல் தொகுதியினர் வெளியேற முடியும் என தான் நம்புவதாக ஐநாவின் மனித உரிமை அதிகாரி ஜான் ஈக்லண்ட் தெரிவித்துள்ளார்.
We believe we now have all of the green lights that we need.
ரஷ்யா மற்றும் சிரியாவின் வான் தாக்குதல்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதை தொடர்ந்து அங்குள்ள பொதுமக்களுக்கும் கிளர்ச்சியாளர்களுக்கும் எதிர்த்தரப்பு பிடியில் இருக்கும் அலப்போவின் கிழக்கு பகுதியை விட்டு வெளியேற வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது.
பிலிப்பைன்ஸ் அதிபர் ரொட்ரிகோ டுடர்டோ அமெரிக்காவை விட்டு விலகி சீனாவுக்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக ஒரு பெரிய வெளியுறவு கொள்கை மறுசீமைக்கு சமிக்கை காட்டியுள்ளார். பெய்ஜிங்கிற்கு அவர் வருகை தந்தபோது இது அமெரிக்காவை விட்டு ஒரு விலகல் என்று டுடர்டோ அறிவித்தார். பிலிப்பைன்ஸின் இந்த முடிவை சீனா வரவேற்றுள்ளது. அதே சமயம் பிலிப்பைன்ஸுக்கு பில்லியன் கணக்கான டாலர் ஒப்பந்தங்களுக்கு அனுமதி வழங்கியுள்ளது.
ஐரோப்பிய விண்வெளி நிறுவன அதிகாரிகள் புதன்கிழமையன்று செவ்வாய் கிரகத்தில் தாங்கள் தரையிறக்க முயன்ற ரோவோவின் நிலை குறித்து தங்களுக்கு இன்னும் தெரியவில்லை என ஒப்புக்கொண்டுள்ளனர். செவ்வாய் கிரகம் குறித்த ஆய்வின் புதிய சகாப்தத்தின் ஒரு வழிகாட்டியாக அது கருதப்பட்டது. அந்த விண்கலம் மிக வேகமான தரையை அடைந்திருக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றன என்று பிபிசியின் அறிவியல் செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஆனால் விண்கலம் தனது தொடர்பை இழப்பதற்கு முன் பெரிய அளவிலான தகவல்கள் பூமிக்கு அனுப்பப்பட்டன என்று ஐரோப்பிய விண்வெளி நிறுவன அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
கடந்த புதன்கிழமையன்று மணிலாவில் உள்ள அமெரிக்க தூதரகம் வெளியே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் மோதலில் ஈடுபட்ட சுமார் 50 போலீஸ் அதிகாரிகளை பிலிப்பைன்ஸ் காவல்துறையின் தலைவர் இடைநீக்கம் செய்துள்ளார். ஆர்ப்பாட்டத்தின் போது தாக்குதலுக்கு உள்ளான போலீஸ் வாகனம் ஒன்று கூடியிருந்த கூட்டத்தினர் மீது மோதியபடி சென்றதில் பலர் இடித்து கீழே தள்ளப்பட்டனர். பிலிப்பைன்ஸ் அதிபர் ரொட்ரிகோ டுடர்டோவின் அமெரிக்காவை குறைந்து சார்ந்திருக்கும் வெளியுறவு கொள்கை மாற்றத்திற்கு ஆதரவு தெரிவித்து நடந்த ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டனர்.
ஸ்பெயினின் கடலோனிய பிரதேசத்தில் மாடுகளை அடக்கிக் கொள்ளும் விளையாட்டுக்கு விதித்த தடை அரசியல் அமைப்பிற்கு எதிரானது என்று கூறி அரசியல் அமைப்பு நீதிமன்றம் ஒன்று அத்தடையை நீக்கியுள்ளது. அந்த மாட்டை அடக்கும் விளையாட்டை ஸ்பானிஷ் கலாச்சாரத்தின் ஒரு பகுதி என்றும், இம்மாதிரியான முடிவுகளை மத்திய அரசுதான் எடுக்க வேண்டும் என்றும், அவை பகுதியளவு தன்னாட்சி கொண்ட பிராந்தியங்களால் எடுக்க முடியாது என்றும் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது.
செய்தியற்கு கேட்டீர்கள். இன்றைய செய்தி அரங்கில் முதலில் இந்திய கண்ணோட்டம். சுமார் 1 மருத்துவமனையில் சிகிச்சையை பெற்று வரும் தமிழக முதல்வர் ஜெயலலிதாவின் உடல்நிலை குறித்து சமூக வலைதளங்களில் பல விவாதங்கள் நடைபெற்று வரும் நிலையில், அவரது உடல்நிலை குறித்து வதந்தி பரப்பியதாக இதுவரை 8 போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த நடவடிக்கை முறையானதா என்று சமூக ஆர்வலரும் மூத்த வழக்கறிஞருமான சுதா ராமலிங்கம் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
இந்த மாதிரியான தகவல் பரிமாற்றங்கள் வந்து ஸ்பெகுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து ஒரு குற்றவியல் நடவடிக்கையாக ஒரு குற்றமாக பார்க்கறதுங்கிறது சரியானதாக நான் பார்க்கல. நிச்சயமாக நம்ம முதல்வர் வந்து உடல்நிலை சரியாயிது, சீக்கிரமா வெளியில வரணும் அப்படின்ட்டு எல்லாருக்கும் ஆர்வம் முடியும் இருக்கிறது ஒரு பக்கம். ஆனா அதே நேரத்துல முதல்வருடைய உடல்நிலை என்னவா இருக்கு, அவங்க வந்து ஆழ்கின்ற தகுதியுடன் இருக்கிறார்களா, அவங்கதான் நம்ம கவர்னருக்கு ஆலோசனை சொன்னாங்களா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய சூழ்நிலை மக்களுக்கு இருக்கு. அதை தெரிவிக்க வேண்டிய கடமை வந்து அரசாங்கத்துக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். டிரான்ஸ்பரன்சி இல்லாத, வெளிப்படை தன்மை இல்லாத ஒரு கவர்மெண்ட் நடத்தும் பொழுது இந்த மாதிரியான வதந்திகளோ ஸ்பெகுலேஷன்ஸோ இருந்துகிட்டு தான் இருக்கும். அது இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்ல முடியாது. அது மாதிரி மற்றவங்க பேசுறாங்கிறதுனால நாட்டுல வந்துட்டு அமைதியின்மை வந்துடும், போராட்டம் வரும் அப்படின்னு சொல்றதுதான் இட் இஸ் டூ ஃபார் ஃபெட்ச்ட்.
காவல்துறை எடுத்து வரும் நடவடிக்கைகளும் சட்ட ரீதியாக இது வந்து செல்லுபடியாக கூடியது தானா?
என்னை பொறுத்த வரைக்கும் செல்லுபடி ஆகாதுன்னு தான் நினைக்கிறேன். நான் நீங்க நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்துல கான்ஸ்டிடியூஷனை வந்து ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் அடிப்படையான உரிமையாக, ஃபண்டமெண்டல் ரைட்டாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஃபண்டமெண்டல் ரைட்டை வந்து பாதுகாக்க வேண்டியதுதான் அரசாங்கத்துடைய கடமை. வழிய நம்மளோட குரல்களை வந்து ஒடுக்குவது அடக்குவது இல்லை அரசாங்கத்தினுடைய கடமை.
பல்வேறு கட்சிகள் வந்து எதிர்கட்சிகள் தரப்பில் வைக்கப்படும் முக்கியமான குற்றச்சாட்டு என்னவென்றால், அதிமுக நிர்வாகிகள் கொடுக்கும் புகாரின் அடிப்படையில் யாராக இருந்தாலும் வந்து அவர் நேரடியாக கைது செய்யப்படுகிறார். இது வந்து சைபர் கிரைம் குற்றப்பிரிவு கண்காணிப்பு நடத்தி அதன் அடிப்படையில் வந்து கைது செய்யப்படுவதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது. இது வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க?
இது வந்து ஆளும் கட்சியினர் கொடுத்த புகார் மேல வந்தாலும் சரி, மற்ற யாராவது கொடுத்த புகார் மேல வந்தாலும் சரி, அது நிச்சயமாக சரியான ஒரு நடவடிக்கையாக நான் பார்க்கல ஒரு பக்கம். இன்னொன்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த புகார்கள் மாதிரி பல்வேறான புகார்கள் பல்வேறு இடத்துல இருந்து வந்துட்டு தான் இருக்கும், பல்வேறு காரணங்களுக்காக. அவங்களெல்லாம் நம்ம அரெஸ்ட் பண்றோமா? இல்லை இல்லையா? இதுக்கு மாத்திரம் ஏன் அரெஸ்ட் பண்ணணும்? எல்லாத்தையும் விட அரெஸ்ட் வந்துட்டு ஷுட் நாட் பி த ரூல், இட் ஷுட் ஓன்லி பி தி அன் எக்ஸப்ஷன் அப்படின்னு குயார் கிருஷ்ணாயர் சொல்லுவாரு. ஒரு குற்றம் இயல் சட்டத்துல நீங்க வந்து குற்றம்னு பார்த்து அதுக்கு மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடு ஃபைல் ரெஜிஸ்டர் பண்ணி எஃப்ஐஆர் போட்டாலும் கூட அவங்களை அரெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இது சகஜமா நடந்துகிட்டு இருக்கிற ஒன்னாதான் இருக்கு. இதை பிரஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, அதை அவங்க வித்ட்ரா பண்ணிட முடியும்.
சுதா ராமலிங்கம், 43rd சர்வதேச ஆயத்தாடை கண்காட்சி நேற்று திருப்பூரில் துவங்கியுள்ள நிலையில் முன்பு எப்போதையும் விட இந்த ஆண்டு சர்வதேச வாடிக்கையாளர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் அதிக விலையுள்ள ஆடைகளுக்கான வர்த்தக தேவைகள் கணிசமாக அதிகரித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதற்கான காரணம் குறித்து கண்காட்சியின் தலைவர் சக்திவேல் அவர்களிடம் கேட்டேன்.
முக்கிய காரணம் வந்துங்க, இப்ப பங்களாதேஷ், கம்போடியா, வியட்நாம் போன்ற நாடுகளில் வந்து அவங்களுக்கு இந்த 10% வந்து வரி விலக்கு அவங்களுக்கு அளிக்கப்பட்டிருக்குது. ஏன்னா லீஸ்ட் டெவலப்மெண்ட் நேஷன்ல. ஸோ நாங்கள் வந்து அந்த பேசிக் கார்மெண்ட்ஸில் போட்டியிட போது பயிருக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே அவங்களுக்கு 10% அங்கே கம்மியாக கிடைக்கிறதுனால இப்போ நாங்கள் வந்து கொஞ்சம் வேல்யூ ஆடலில் பண்ணால் தான் நம்ம அந்த போட்டியை சமாளிக்க முடியுங்கிறதுக்காக நாங்கள் வந்து இப்போ பேசிக் கார்மெண்ட்ஸோட வேல்யூ ஆடல் கார்மெண்ட்ஸ்லாம் அதிக கவனம் செலுத்தி, அதில் முக்கியமாக வந்து இதுலயே வந்து மெர்சரைஸ் பண்ற பாரு, நல்ல ஒரு வாஷ் லுக்கு, பிரிண்டிங்கு, எம்ப்ராய்டரி, அப்புறம் பேச்சஸ் இது மாதிரி ஒவ்வொன்றா வேல்யூ ஆட் பண்ணி கார்மெண்ட்ஸோட விலை மதிப்பை அதிகரிச்சாதான் நாங்க போட்டி போறதுக்கு வசதியா இருக்கிறதுக்காக நாங்க வந்து இப்ப அதுல கவனம் செலுத்தி இப்ப நாங்க ஆடைகளை தயார் பண்ணிட்டு இருக்கோம்.
ஆர்கானிக் காட்டனால் உற்பத்தி செய்யப்படும் அந்த ஆடைகளுக்கு வந்து ஒரு நல்ல வரவேற்பு இருக்கிறதா வந்து சொல்லப்படுகிறது. அது வந்து
இப்ப அமெரிக்கா நாள்லயும் வந்து பொதுவாகவே வந்து ஒரு ஆர்கானிக்ங்கிற ஒரு இது, இப்போ உடவு பொருளா இருந்தாலும் சரி ஆடைகளா இருந்தாலும் சரி, அது ஒரு ஆர்கானிக்ங்கிறது வந்து ஒரு ஃபேஷனாவே உருவாகிட்டு இருக்கு. அந்த ஆர்கானிக் நூல்ல வந்து தயார் பண்ணி இப்ப ஆர்கானிக் முறையில டைங் செஞ்சு பண்ணும்போது அந்த வேல்யூ ஹெச் ஆகிக்குது. அதே சமயத்துல வந்து உலகத்துல வந்து அது வந்து ஒரு ஹார்ம்லெஸ்ங்கிற ஒரு ஸ்கின்னுக்கு நல்லா இருக்குங்கிற ஒரு முறையில கஸ்டமர்ஸ் அதை வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஆர்கானிக் காட்டனும் டிஷர்ட்ஸும் திருப்பூர்ல நிறைய கம்பெனியும் செஞ்சு இப்ப பண்ணிட்டு இருக்காங்க.
ஆர்கானிக் காட்டன்ங்கிறது வந்து வெளிநாட்டு மார்க்கெட்ல தான் இதுக்கான வரவேற்பு இருக்கா, அல்லது வந்து உள்நாட்டு சந்தையிலும் இதுக்கான வரவேற்பு இருக்கா?
உள்நாட்டு சந்தையில வந்து ஆர்கானிக் ஒண்ணு அந்த விழிப்புணர்வு இந்தியாவில அவ்வளவு பெருசா வரலீங்க. ஆர்கானிக் பொறுத்தளவுக்கு ஆர்கானிக் ஃபுட்டுக்காக தான் வந்திருக்க வழிய விழிப்புணர்வு, உடைகள்ல வந்து ஆர்கானிக் பத்தி ஜாஸ்தி விழிப்புணர்வு இந்தியாவில வரலீங்க. டொமஸ்டிக்ல முக்கியமா வந்து ஏற்றுமதியில தான் ஆர்கானிக் ஆடைகளுக்கு வரவேற்பு.
சக்திவேல், இத்துடன் இந்திய கண்ணோட்டம் நிறைவடைகிறது. செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
அடுத்து இலங்கை கண்ணோட்டம். நீதிமன்றத்தின் சுதந்திரமான செயல்பாடுகளில் தலையீடுகளை தடுக்கக் கோரி வடமாகாண வழக்கறிஞர்கள் இன்று அடையாள புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அது குறித்த செய்திகளுடன் மாணிக்க வாசகம்.
நீதிமன்றத்தின் சுதந்திரமான செயற்பாடுகளில் தலையீடு இருக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தி வடமாகாணத்தைச் சேர்ந்த சட்டத்தரணிகள் இன்று ஒரு நாள் அடையாள பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டிருந்தனர்.
குறிப்பாக ஒரு இணையதளத்தில் வடமாகாண பணியாற்றி கொண்டிருக்கிற இரண்டு நீதிபதிகளை பற்றி அவதூறான செய்திகள் பரப்பப்பட்டிருக்கின்றன. அந்த செய்திகளுக்கு எங்களுடைய கண்டனங்களை தெரிவிப்பதற்கும் இதுபோன்ற இணையதளங்களின் செயற்பாடுகளை இங்கு நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியும் இன்றைய தினம் நாங்கள் அடையாள பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டிருக்கின்றோம். சுன்னாகம் போலீஸ் நிலையத்தில் ஒரு இளைஞனை கைது செய்து கொலை செய்த குற்றச்சாட்டின் பிரகாரம் 5 போலீசார் மீது கொலை குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு 8 போலீசார் மீது சித்திரவதைகள் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்காக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த சந்தேக நபர்களாக இருக்கின்ற போலீசாரை முற்படுமாறு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டதை தொடர்ந்துதான் இந்த அவதூறு செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த சந்தேக நபர்களை தப்ப விடுவதற்கான ஒரு அழுத்தமாக இந்த இணையதளத்தில் வெளியிடப்பட்டிருக்கின்ற செய்தி பயன்படுத்தப்படுகின்றது என்ற காரணத்திற்காக நீதி நிலை நாட்டப்பட வேண்டும் என்பதற்காக நாங்கள் எங்களுடைய வலுவான எதிர்ப்பை வெளியிடுவதற்காகத்தான் இன்றைய தினம் இந்த பகிஷ்கரிப்பில் நாங்கள் மிக பிரதானமாக ஈடுபட்டிருக்கின்றோம். நீதித்துறையின் சுதந்திரமான செயற்பாட்டின் மீது கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு தாக்குதலாக நாங்கள் இதை கருதுகின்றோம்
என்றார் சட்டத்தரணி மணிவண்ணன் அவர்கள். சட்டத்தரணிகளின் பணிப்புறக்கணிப்பு காரணமாக யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார், பவுனி ஆகிய மாவட்ட நீதிமன்றங்களில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட இருந்த வழக்குகள் பிறிதொரு தீகதைக்கு ஒத்திவைக்கப்பட்டன.
மாணிக்க வாசகம். இலங்கையில் சிறுபான்மை மக்களின் உரிமைகளை மேம்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்குமாறு ஐநா மனித உரிமைகளுக்கான பேரவையின் சிறுபான்மை இனங்களின் உரிமை தொடர்பான அறிக்கையாளரான ரீட்டா ஐஷக் வலியுறுத்தியுள்ளார். அது குறித்த செய்தியை தெரிகிறார் கே எஸ் உதயகுமார்.
இலங்கையில் சிறுபான்மை மக்களின் உரிமைகளை மேலும் பலப்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று ஐநாவின் சிறுபான்மை மக்களின் உரிமைகள் சம்பந்தமாக ஆராயும் விசேட பிரதிநிதி ரீட்டா ஐசக் தெரிவித்தார். ஐநாவின் கொழும்பு அலுவலகம் விடுத்துள்ள விசேட அறிக்கையொன்றில் இது குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையில் 10 நாள் விஜயம் ஒன்றை மேற்கொண்ட ரீட்டா ஐசக் வடகிழக்கு மற்றும் மலையகம் உட்பட நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் வசிக்கும் சிறுபான்மை மக்கள் தலைவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டார். அதன் பின்னர் ஊடக அறிக்கையொன்றை விடுத்துள்ள ஐநா விசேட பிரதிநிதி, யுத்தம் முடிவுக்கு வந்துள்ள போதிலும் தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்கள் முகம் கொடுக்கும் காணி பாதுகாப்பு, காணாமல் போனோர் மற்றும் அரசியல் கைதிகள் தொடர்பான பிரச்சினைகள் தொடர்ந்து நிலவி வருவதாக தெரிவித்தார். எனவே சிறுபான்மை மக்களின் உரிமைகளை பலப்படுத்தும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று அவர் அரசாங்கத்திடம் வேண்டுகோள் விடுத்தார். நீண்ட யுத்தத்தின் பின்னர் இனங்கள் மத்தியில் நல்லிணக்கம் ஏற்படுத்துவது ஒரு சவால் என்று தெரிவித்துள்ள ஐநாவின் விசேட பிரதிநிதி, சிறுபான்மை மக்களின் உரிமைகளை பலப்படுத்த அரசாங்கம் மேற்கொண்டுள்ள சில நடவடிக்கைகளை வரவேற்பதாக அறிவித்தார். தனது இலங்கை விஜயம் தொடர்பாக அடுத்த வருடம் மார்ச் மாதம் நடைபெறவுள்ள ஐநாவின் மனித உரிமை பேரவையின் விசேட கூட்டத்தின் போது அறிக்கையொன்றை சமர்ப்பிக்க உள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார்.
கே எஸ் உதயகுமார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் பௌத்த மற்றும் இந்து வழிபாட்டு தலங்களின் காணி உரிமை தொடர்பான பிரச்சினைக்கு சுமூக தீர்வு காணப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இது குறித்து ஆர் உதயகுமார்.
மட்டக்களப்பு மாவட்டத்தில் மீள்குடியேற்ற கிராமமான புனானையில் பிள்ளையார் ஆலய காணிக்குள் பௌத்த வழிபாட்டுத்தலம் அமைக்கப்பட்டுள்ளமை தொடர்பான சர்ச்சைக்கு சுமூகமான தீர்வு காணப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. தங்களின் மீள்குடியேற்றத்துக்கு முன்பே அங்கு புத்தர் சிலை வைக்கப்பட்டுள்ளதாக கூறுகின்றார் புனானை கிராம அபிவிருத்தி சங்கத்தின் தலைவர் ஜே ஞானப்பிரகாசம்.
பொதுமகன் கொடுத்த காணி, பிள்ளையார் கோயிலுக்கு கண்டு கொடுத்த காணி, அதே காணிக்குள்ள தான் இவங்க கொண்டு போய் புத்த சிலையை கட்டியிருக்கிறாங்க. கோயிலை வச்சு கொண்டு அவங்கட விஹாரியை தானே வளைச்சு வச்சு கொண்டு அவங்கட வேலைத்தளங்களை தான் செய்து கொண்டிருந்தவங்க. எங்கட வேலைகள் ஒன்றும் அதுக்குள்ள போய் செய்ய இயலாது. இப்ப இங்க கோயிலுக்குரிய 40 acres காணி இல்ல, வளைச்சு புத்த விஹாரையே கட்டியிருக்கிறாங்க. அவங்கட புத்த மண்டபத்தையும் அது இதையும் வளைச்சு கட்டியிருக்கிறாங்க. சமாதானம் வந்ததுக்கு பிறகு அந்த காணியில போய் நாங்க என்ன செய்யணும், எங்கட காணி ரிலீஸ் பண்ணி தாங்க, எங்கட கோயிலையும் எங்க வேலி அமைப்பதற்கு ஏற்று ஏற்பாடு செய்து தாங்கன்னு நாங்க கேட்டோம். அந்த நேரத்துல புத்த பிக்கும் ராணுவமும் சேர்ந்துதான் வேலி அமைக்க முடியாது, அப்படி ஒன்று இடத்துல செய்ய முடியாது, இது வந்து எல்லா கோயிலும் ஒன்றுதான் என்று அந்த நேரத்துல சொன்னவர் என்னண்டா அமைக்க வேலி அமைக்க தர இயலாது என்று. எங்கட முடிவு என்னண்டா, எங்கட பொதுமக்களாகி நாங்க கேட்கிறோம், எங்கட காணியை பிரம்பா தரணும், புள்ளியார் கோயிலுக்குரிய காணியை பிரம்பாக தரணும், எங்கட கோரிக்கை. அதன் பிறகு இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. ஆனா கடைசி முடிவாக இன்றைக்கு போய் நாங்க எடுத்த முடிவுதான். பௌத்த பிக்கும் ராணுவமும் வந்திருந்தவங்க, எல்லாரும் வந்திருந்தவங்க, காணி அதிகாரியால பிரிவால வந்து 40% புள்ளியார் கோயிலுக்கும் 60% புத்த விகாரைக்கும் கொடுக்க சொல்லி இன்னைக்கு தீர்மானம் எடுத்திருக்கிறேன். சரியான முடிவு கிடைச்சிருக்கின்றதான் நான் நம்புகிறேன்.
போருக்கு முன்பு அந்த இடத்தில் புத்தர் சிலை இருந்ததாக அங்குள்ள பௌத்த பிக்கு கூறுகின்றார். இதனை மறக்கின்றார் ஞானப்பிரகாசம்.
புத்த பிக்கு சொல்றாரு என்னண்டா, இது 71 ஆம் ஆண்டு வச்ச சிலைன்னு சொல்றாரு. அதுக்குள்ளே இருந்த ஒரு சில சிங்கள குடும்பம் இருந்ததுதான், இல்லைன்னு சொல்லல, சிங்கள குடும்பம் இருந்தது, முஸ்லீம் குடும்பம் இருந்தது, தமிழ் குடும்பம் அதுக்குள்ள இருந்தது. புத்த சிலை இருக்கல்ல, அவ்வளவுலயுமே இருக்கல்ல புத்த சிலை
என்றார் ஜே ஞானப்பிரகாசம்.
இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவேறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.